ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எமக்கு ஓதுமையா
அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, உங்களை வர வைக்கிறமப்பா. மேகம் போல வாங்கப்பா, காற்றை போல வாங்காண்டவரே, புறாவை போல வாங்காண்டவரே, ஜீவ நதியாய் வாருங்கப்பா. ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கலாம், உம்முடைய பிரசன்னம் எமக்கு போதுமானதப்பா. இந்த நாள் எமக்கு இன்பமானது, இது எமக்கு போதுமானது. ஆண்டவரே, கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்து, கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit of God. தேவ ஆவியானவரே, எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரீனா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்ப பிரசன்னம் அது நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் அல்லவா? அவருடைய பிரசன்னம் வந்துவிட்டா கல்லான இருதயம் என்ன செய்யும்? உடைந்து விடும் பாருங்க, உடைந்து விடும் பாருங்க. கல்லான இருதயம், கவலையான இருதயம், துக்கமான இருதயம் என்ன செய்து விடும்? அடைந்து விடும் பாருங்க. அதுக்குத்தான் தேவாவியானவர் அவசியம். நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாரங்களை நொடிப்பொழுதிலே உடைத்தறிந்து விடுவார் தெரியுமா? கஷ்டங்கள், துன்பங்கள், தீரங்கள், கவலைகளை தூக்கி எறிந்து விடுவார் தெரியுமா? எல்லையில்லாத இன்பமும், எல்லையில்லாத சமாதானமும், எல்லையில்லாத சந்தோஷமும் நொடிப்படியிலே நம்முடைய வாழ்விலே வந்துவிடும். அதற்குத்தான் தேவாவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு கேள்வியோடு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? எங்களுடைய பெயர், நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? ஜீவ புஸ்தகத்திலே என்னுடைய பெயர், உன்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அது இப்ப எங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு பின்னுக்குத்தான் தெரியும்னு சொல்லி நீங்கள் யோசித்தால், வேதத்தின்படி, வசனத்தின்படி நமக்கு அது இன்றைக்கு தெரிய வேண்டியது ஒன்றாகும். வேதத்திலே அநேக தேவ மனிதருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி அவர்கள் வாழுகிற நாட்கள்லேயே அவர்கள் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் என்னுடைய, உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? நாம் எல்லாம் தேவனை ஆராதிக்கிறோம், நாம் எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். உறுதியில்லாத ஓட்டம் ஓடாதிருங்க. வழங்குறதா? நம்பிக்கை இல்லாத ஓட்டம் ஓடாதிருங்க. ஆராதனைக்கு வருகிறது நல்லது, தேவனை ஆராதிப்பது நல்லது, முடிவில் அது பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். இந்த செய்தனுடைய ஆரம்ப கேள்வி வேற, ஆனால் நான் இதுல இருந்து தொடங்க விரும்பினேன். வேதத்தினுடைய ஆரம்ப கேள்வி எப்படி இருந்து கேட்டீங்கன்னா, நோமல் செய்தனுடைய ஆரம்ப கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா என்றொரு கேள்வியிலே நான் ஆரம்பிக்க விரும்பினேன். ஆனால் இந்த பக்கம் என்னுடைய இருதயத்திலே மிகவும் இடத்தை பிடித்துக் கொண்டபடியினால் இங்கே நான் தொடங்க விரும்புகிறேன். என்னுடைய கேள்வி, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதா? தேவன் வைத்திருக்கிற அந்த புத்தகத்தில் எங்களுடைய பெயர் எழுதி இருக்கிறதா? அல்லாவிட்டால் எங்களுடைய பெயர் இந்த வேதத்தில் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறதா? நான் என்னென்னு சொல்லுகிறேன்னு சொல்லி விளங்குறதா? வேதத்தில் நம்ம பெயர் எழுதப்படல, நாங்கள் எங்களுடைய பெயரை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறோம். ஆனால் ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிறது, அதில் பெயர் இல்லாதவர்கள் தேவ சமூகத்தில் கடந்து செல்ல முடியாது. அதுல பெயர் இல்லாதவர்கள் தேவனை சந்திக்க முடியாது. நாம் தலைகளாய் நின்றாலும் சரி, நாம் எண்ணிக்கிடங்காத ஊழியத்தை செய்தாலும் சரி, ஏராளமான தர்மங்களை செய்து விழுத்தினாலும் சரி, ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய, உன்னுடைய பெயர் எழுதப்படவில்லையெனில் நாம் தேவராட்சியத்தில் பிரவேசிக்க முடியாது, தேவனை சந்திக்க முடியாது, தேவனண்டை நாம் கடந்து செல்ல முடியாது. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 27 இருந்து வாசிங்க.
வீட்டுள்ளவனும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவருமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
வாசிங்க.
தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
தீட்டுள்ளவைகள், அருவறுப்பானவைகள், பொய்யன், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், பொய்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் செய்கிறவர்கள் தேவராட்சியத்தில் பிரவேசிப்பதில்லை. நான் பக்திமானை போல இருந்து கொள்ளலாம், பக்திமானை போல நடந்து கொள்ளலாம், அப்பப்போது ஆலயத்துக்கு வரலாம், பைபிளை நாம் தூக்கி கொண்டு செல்லலாம். இந்த இதை குறித்து பார்த்த உடனே எனக்கு சரியான ஒரு காரியம் உண்டாயிட்டுள்ளதுல தெரியுமா? திருப்பி வாசிங்கத.
தீட்டுள்ளதும் அருவறிப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் என்று சொன்னால் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு நான் பார்க்கிறேன், தேவ மனிதர்கள் அவர்கள் தங்கள் பெயர்களை சொல்லி காட்டுகிறார்கள், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதப்பா. இன்றைக்கு நம்முடைய பெயர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறதா? அக்கிரமமும் அநியாயமும் அநியாயம் செய்கிறவர்கள் எவரும் போக முடியாதப்பா. பொய் சொல்றவர்களே போக முடியாதான். இன்னைக்கு பொய்களை அநேகர் பாவமாக பார்ப்பதில்லை, பொய்யை அநேகர் பாவமாக பார்ப்பதில்லை. சும்மா மேலான காரியம் லேசாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். சபையின் வாழ்க்கை, தேவ சமூகத்தில் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் நினைத்த வாழ்க்கை அல்ல. உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நான் நினைத்தபடி வாழ்ந்துட்டு போகலாம், எவரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் சபைக்குள்ள இருக்கிறது இந்த புத்தகத்தின் அடிப்படையிலே வாழுகிற வாழ்க்கையாக. வெளியில இருந்து கேளுங்க, அவனுடைய வாழ்க்கையின் டிசைன் என்ன தெரியாது, அவனுடைய நோக்கம் என்னச்சுன்னா தெரியாது, எதை வைத்து ஓடுகிறோம் தெரியாது. ஆனா நீயும் நானும் ஓடுகிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது, ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதன் மத்தியிலே தான் நாம் ஓடுகிறோம். அக்கிரமம் செய்கிறவர்கள் வர முடியாது, அநியாயம் பண்ணுகிறவர் வர முடியாது. தீய சிந்தை பாவமே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தீய சிந்தை இன்னைக்கு பாவத்தை குறித்தும் பேசுவதற்கு விரும்பினேன். கன நாள் நான் பாவத்தை குறித்து பேசவில்லை. சபையிலே பரிசுத்தமானது எவ்வளவுக்கு பேசப்படுகிறதோ அதே அளவு பாவத்தை குறித்து கண்டித்து பேசப்பட வேண்டும். பாவமே என்னென்னு தெரியாத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? ஆகையினாலே ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய என்னுடைய பெயர் எழுதப்பட்டால் மாத்திரத்தில் நாம் போகவே போக முடியும். சபையிலே நாம் ஊழியக்காரர்கள் சொல்லி எழுதப்பட்டால் மாத்திரம் போதாது. சபையிலே நாம் நல்ல விசுவாசிகள் என்று சொல்லி எழுதப்பட்டால் மாத்திரம் போதாது. சபையிலே நாம் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டால் மாத்திரம் போதாது. சபையிலே நான் நீதிமான்கள் என்று சொல்லி எழுதப்பட்டால் மாத்திரம் போதாது. ஜீவ புஸ்தகத்திலே, தேவன் வைத்திருக்கிற புத்தகத்திலே நாம் எழுதப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஓடுங்கப்பா. பிலிப்பியர் 4:3 வாசியுங்கள்.
அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிழமத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
திருப்பி வாசிங்க, தயவு செய்து கவனித்து கேளுங்க, திருப்பி வாசிங்க.
அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
அவர்களுடைய பெயர் எங்க இருக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஏன் அவர்கள் என்னோடு கூட சுவிசேஷ பணியில நின்றதின் படியினாலே அவருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப தெரியுதா, அவங்களோட வாழ்நாட்டிலேயே அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதை கண்டுகொண்டார்கள். அவர்கள் வாழுகிற ஓடுகிற இந்த நாட்கள்ல ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் இருக்கிறதப்பா. குருடான நம்பிக்கையிலே ஓடாதீங்கப்பா. ஆராதனைக்கு வருகிறபடியினால், வசனத்தை கேட்கிறபடியினால் நாம் என்ன செய்கிறோம், பரலோகத்துக்கு வருவோம் சொல்லி அந்த நம்பிக்கையிலே ஓடாதீங்க. இது எல்லாம் ஒரு வழிவகுப்பு, இது தேவையானது, இது கட்டாயமானது. ஆனால் உன்னுடைய என்னுடைய ஆவிக்குரிய வயதுக்கு என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியணுமேயா? இருக்கா? இது கேள்வி, எங்க நம்ம பதில் கொடுக்கணும். இது கேள்வி, இது பிரசங்கம் கிடையாது. இது கேள்வி, நாம் தேவனுக்கு முன்பாக பதில் கொடுக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம், தேவ சமூகத்தில் நிற்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில பங்கு பெற காத்திருக்கிறோம். நாம் தேவனுக்கு முன்பாக பதில் கொடுக்க வேண்டும், என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா ஆண்டவரே? அனுதினமும் வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், காணிக்க தசமாக செலுத்துகிறோம், அபிஷேக ஆராதனை செய்கிறோம். ஆனால் ஜீவ புஸ்தகம் அதுல என் பெயர் இருக்கிறதா இல்லையா என்று சொன்னார், உறுதி இல்லாத ஒரு நம்பிக்கை. அது தெரியுமா உங்களுக்கு? உறுதி இல்லாத நம்பிக்கை உள்ளத்திலே டபக் 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 சொல்லி அடிக்கும். கேட்ட கேள்விக்கு நாம ஈஸியாக பதில் கொடுப்போம். கட்டாயம் என் பெயர் இருக்கும், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் ஆராதனைக்கு போறேன், தெரியுமா? அதனால நாம் என்ன சொல்றோம், இருக்கு என்னுடைய பெயர் என்று சொல்லி நாம் நம்புகிறோம், நான் அதை சிந்திக்கிறோம், அப்படி யோசிக்கிறோம். ஆனா ஜீவ புஸ்தகத்திலே தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய பெயர் இருக்க வேண்டுமே ஆனால் நாம் நீதியுள்ளவர்களாய், சுவிசேஷ பணியில் ஈடுபடுகிறவர்களாய், அது மாத்திரமல்ல, என்னுடைய செய்தியினுடைய கேள்வி, என்னுடைய பெயர் அங்கு இருக்குதான் அறிவு நமக்கு இருக்கு. இருக்கு இல்லை என்று சொல்லி சொன்னால் நாம் ஒரு அவிசுவாச நம்பிக்கையிலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தமா? தெரியாது நமக்கு. ஆ, ஓடுறேன், இருக்கும் கட்டாயம், இருக்கும் என்று நினைக்கிறேன். இருக்குமா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியணுமே. யாத்திராகமம் 33 பாருங்க, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க. நல்லா இருக்கு, இப்ப நான் சொன்ன உடனே புரியும் பாருங்க, இருந்தாலும் வாசிக்கணும் பாருங்க. யாத்திராகமம் 33:31 வாசிங்க.
32
வாசிங்க.
அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டியத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவரும் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள்.
31 வசனத்திலிருந்து வாசிங்க. யாத்திராமம் 32.
அப்படியே மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும்
என்றான்.
ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான்.
மோசேக்கு எப்படிப்பா தெரியும் ஜீவ புத்தகத்திலே அவனுடைய பெயர் இருக்கிறது? ஊழியம் செய்தால் மாத்திரம் போதாது, நமக்கு உறுதி இருக்க வேண்டும் என்ற பெயர் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. தேவ ஜனங்கள் பாவம் செய்துட்டாங்க, தங்களுக்கு தெய்வங்களை உருவாக்குறாங்க. இந்த பூமியில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? தங்களுக்கு தெய்வத்தை உருவாக்குவது, நினைத்த நினைத்த நேரத்தில் தெய்வங்கள் உருவாகிறது. உருவாக்கின உடனே மோசே வந்து, நான் என்ன ஆண்டவரை செய்கிறது, இந்த ஜனத்தை என்ன செய்வது? ஆண்டவச்சு நான் அழிச்சிடுவோம், ஜனத்தை அழிச்சிடுவோம். ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து சொன்னார், ஜனத்தை அழிக்க போறேன்னு கடைசியில வந்து அழிச்சுதான் தீர்த்தார் பாருங்க முழு ஜனத்தை. மோசே சொன்னா அப்படி என்று சொன்னா, ஜீவ புஸ்தகத்தில் இருந்து நீர் எழுதின உங்க பெயரை அழித்து போடும் ஆண்டவர், அழித்து போடுங்கப்பா. ஆண்டவரோடு இப்படி நாம் சவால் பட முடியுமா? எப்படி போ ஆண்டவரே, என் சபையில இப்படி இப்படி இருக்கிறதப்பா, நீர் இதை செய்யணும், இல்லைன்னு சொன்னா என் பெயரை கிறுக்கி விடும் ஆண்டவர. என் ஊழியம் இப்படி இப்படி இருக்கணும், இப்படி செய்யும், இல்லைன்னு சொன்னா என் பெயரை நீர் கிறுக்கி விடும் ஆண்டவர. உங்களுக்கு தெரியுமா, ஒரே ஒரு மனிதனுக்கு அவண்டி ஒரு தேசத்து ஜனத்தை ஆண்டவர் விட்டு வச்சார். ஆச்சரியம் பாருங்க, ஒரே ஒரு மனுஷன் பெயர் எங்க இருக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற ஆண்டவர் தன்னை நேசிக்கிற ஜனத்தை விட்டு வச்சார். இல்லையோ அன்னைக்கு அழிச்சிருப்பார் ஆண்டவர். ஒரு ஊழியக்காரனும் ஒரு தேச ஜனமும் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. ஒரே ஒரு மனுஷன் நண்டா ஆண்டவர் அழிக்கவே கூடாது. நீர் ஆண்டவர் எடுத்த முடிவை மாற்றின மனுஷன் வழங்கிச்சுதான். ஆண்டவர் சின்ன அழிக்க போறேன், இல்லை நீர் அழிக்கக்கூடாது. ஏன் நீர் அழிச்சா நான் பரலோகத்துக்குள்ள வரமாட்டேன் ஆண்டவரே, சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு சொல்ல முடியுமா? நமக்குள்ளே இருக்கிற குறைவுகளை வைத்து தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு நின்று நாம் சொல்ல முடியுமா? நமக்குள்ள இருக்கிற இந்த காரியங்களை இன்றைக்கு தேவ சமூகத்தில் வைத்து நாம் இப்படி புலம்ப முடியுமா? இப்படி ஜெபம் பண்ண முடியுமா? வேண்டுதல் செய்ய முடியுமா? தேவன் பக்கம் இப்படி பார்க்க முடியுமா? கேளுங்க ஐயா, உங்கள் உள்ளிடத்திலே உன் பெயர் என் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? திருப்பிக் கொள்ளுங்கள், ஜோவான் 21:15 வாசிங்கள். ஜோவான் 21:15 வாசிங்கள்.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்.
அடுத்த கேள்வி போறீங்க. முதலாவது கேள்வி நான் கேட்டேன், உங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? ரெண்டாவது கேள்வி, நீ தேவனை நேசிக்கிறாயா? நான் கேட்கறது வந்து புதுதாய் வர்றவர்கள் இல்லைங்க. இயேசு கேட்டதும் புதுதாய் வந்தவனை சொல்லி கேட்கல, அவரோட கூட இருந்த மனுஷனை தான் கேட்டார். கேட்கிறது ரெண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? நான் இயேசுவை நேசிக்கிறேனா? சம்பிரதாய கிறிஸ்தவம் எல்லாம் வேணா? சம்பிரதாயத்தின்படி ஆலயத்துக்கு போகணும்னு வருகிற அதெல்லாம் வேணா? ஏதோ தெய்வத்தை ஜனங்களோடு ஜனங்கள் நாமளும் போய் வரணும்ன்றதுக்கு அதெல்லாம் வேணா? தனிப்பட்ட ரீதியிலே பேதுருவை பார்த்து ஏசு என்ன தெரியுமா கேட்டு பாரு, சிமோன் யோவானை பார்த்து ஏசு என்ன சொல்லிய கேட்டாரு, நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிற. இன்னைக்கு இந்த பதில் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு இது ரெண்டாவது கேள்வியுடைய பதில் தேவனுக்கு நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க. அவர் சொல்ற ஆண்டவரை, நான் உண்மை நேசிக்கிறேன் நீர் அறிந்திருக்கிறேன், திருப்பீங்களே. உலகத்திலே ஜனங்களே ஒரு சில கேள்விகளை ஒரு சில காரியங்களை திரும்ப திரும்ப கேட்டா நாங்க சந்தேகப்படுறோம். ஏன் கேட்கிறாரு, எதுக்கு இப்படி இப்படி கேட்கிறாரு, ஒரு பக்கத்துல சொன்னா மற்ற பக்கத்துக்குள்ள வாராரு, ஏன் கேட்கிறாருன்னு சொல்லி நாம யோசிக்கிறோம். என்ன விடாம விட்டு விட்டு கேட்கிறாரு என்று கேட்கிறேன் இல்லையா, ஏன் ஏதோ ஒன்று இருக்கிறபடினாலே அவர் அப்படி கேட்கிறார். இயேசுவும் பார்த்து கேட்டாரு, நீ என்னை நேசிக்கிறாய், ஆமாண்டவரே. நீ என்னை நேசிக்கிறாய், ஆமாண்டவரே. நீ என்னை நேசிக்கிறாய், ஆமாண்டவரே. கடைசியை பார்த்தா விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க பாரு, எல்லாம் ஓடிட்டாங்க. வேதத்திலே ரெண்டு பயங்கரமான மனிதர்கள் இருக்கிறார்கள், தேவனை நேசித்த மனிதர்கள், பயங்கரமானவர்கள். யார் தெரியுமா? ஒன்று ஆபிரகாம். தேவனை நேசிக்கிறதுல பயங்கரமான ஒரு கீழ்ப்படி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா ஆபிரகாம். ஏகசுதனை கொண்டு வா, உன் சஸ்த புத்திரனை கொண்டு வா. எங்க கொண்டு வாரது ஆண்டவரே? ஆலயத்தில் விடவா, விட்டுறேன். முதலாவது மகனை கொண்டு வா. எங்க? ஊழியத்திற்கா? விட்டுறேன். எங்க ஆண்டவரே? படிக்கவா? விட்டுறேன். எங்க ஆண்டவரே? தீர்க்கதரிசியா? விட்டுறேன். இல்ல, ஆபிரகாமே நான் சொல்லுகிறதை கேள், மலைக்கு கொண்டு வா, உன் மகனை பலியிடு, அதை நான் அங்கீகரிப்பேன் சொல்லி ஒரு வார்த்தை ஆண்டவர் போட்டார். பாருங்க, இந்த பூமியிலே ஒரு மனுஷனை நாம் அளவில்லாமல் நேசித்தா அந்த மனுஷனுக்கு எல்லாம் நான் செய்வோமா இல்லையா? உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அவன் நாம் எல்லாம் செய்வோம். பாருங்க, பிள்ளைகளுக்கு பசி என்று சொல்லி சொன்னா நாம உலகத்தை வித்தாவது பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறோம். எங்கிட்ட என்னெல்லாம் இருக்கிறதோ அள்ளி எறிந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். அது என்னத்தை காண்பிக்கிறது? நாம் அவர்களை நேசிக்கிறதை காண்பிக்கிறது. அந்த நேசத்திற்கு ஒப்பானது ஒன்று கிடையாது. அந்த நேசத்தை விற்கிறதுக்கு கேட்டா கொடுக்க மாட்டீங்க, கொடுக்கவே கொடுக்க மாட்டீங்க, விடவே மாட்டீங்க. பாருங்க, ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றான், என்ன நடக்கிறது? ஆண்டவர் பார்த்தீங்க, நீ என்ன நேசிக்கிறாயாப்பா? ஆமா, நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன். ஆபிரகாமே, உன் பிள்ளையை கொண்டு வா, பலியிட வேண்டாம். செய்தானா இல்லையா? என்ன இது? இது என்னத்தை காண்பிக்கிறது? என்னத்தை வெளிப்படுத்துகிறது? அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன், அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன், அவன் தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆதியாகமம் 22 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து வாசிங்க, 10 வசனத்திலிருந்து வாசிங்க.
பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார்.
என்ன தைரியம் பாருங்க! தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன் தைரியம் உள்ளவனாயிருப்பான் என்று அவனுக்கு தெரியும். பிசகாது எதுகும் என் வாழ்க்கையில, பிசகவிட மாட்டார் என் தேவன் என் வாழ்க்கையில. வாக்கு கொடுத்தது தேவன், அவர் வாக்கு மாறுவதற்கு மனுபுத்திரன் கிடையாது. உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை பார், பூமியின் மணலை பார், இப்படி பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையை கொடு. அவன் தேவனை நேசித்தான் பாருங்க, தைரியமாய் தூக்கி நான் கத்திய பாருங்க, விட்டீங்க. எங்க என் பிள்ளையா? ஆண்டவர் பற்றி எனக்கு தெரியும் ஐயா, தேவனை குறித்து எனக்கு தெரியும், அவர் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும். தூக்கி நான் கத்திய பாருங்க, தூதனானவன், ஆண்டவர் தூதனானவன், நிறுத்து நிறுத்து நிறுத்து. கொஞ்சம் கிஞ்சம் லேட்டு வந்திருந்த தேவன் ஒரு லேட்டாக பேசியிருந்தா நல்ல ஏதாவது பண்ணியிருப்பான் பாருங்க. நான் நம்புறேன், நீங்க என்ன நம்பலையா? அவன் அவன் செய்திருப்பான் பயங்கரமான. அதுதான், அதனாலதான் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் யார்? எல்லாருக்கும் உங்க விசுவாசம் எல்லாம் அந்த விசுவாசத்துல ஒப்பிடவே முடியாது. இன்னைக்கு எல்லாம் பேசுவாங்க, எங்க விசுவாசம், எங்க விசுவாசம், உங்க விசுவாசம் ஒன்றுமே கிடையாது. உங்க விசுவாசம் ஒன்றும் கிடையாது, என் விசுவாசம் கூட அவனுக்கு முன்னாக ஒன்றும் கிடையாது. 10 ரூபா காணிக்க போறதுக்கு 10 தடவை யோசிக்கிறேன் நாங்கள் ஐயா, 10 தடவை யோசிக்கிறேன் நாங்க. ஆனா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பெருமையாய் பேசுவோம், ஆபிரகாமின் சந்ததி என்று கூட நாம் பேசுவோம். ஆனா சின்ன காரியம் செய்வதற்கு ஃபாஸ்டிங் பிரேயர் தேவைப்படுது நமக்கு, ஜெபக்கூட்டம் தேவைப்படுகிறது நமக்கு, ஆனா அவன் சொந்த புள்ளியை கொடுப்பதற்கு ஃபாஸ்டிங் கிடையாது, உவாசம் கிடையாது, ஜபம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என் வாழ்க்கையில ஒன்றையும் பிசக விட மாட்டார், அவரின் கால்களை தள்ளாட விடாத தேவன் என்றதை அறிந்து கொள்ளப்பா. இத்தனை திரளான சாட்சியம் நமக்கு இருக்க ஏன் இந்த வாழ்க்கை? இன்னும் ஒரு பகுதி இருக்கு இல்லையா, ஒரு காரியத்தை செய்யுங்க யோசிப்பார்கள் அநேகம். கத்தரை நம்புகிற மனுஷன் யோசிக்க, கால்குலேட்டர் பண்ணி பார்க்கறதுக்குரிய காரியங்கள் சிலது இருக்கிறது. தேவராஜ்யத்தை பொறுத்தவரை நீங்க கால்குலேட்டர் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் அந்த இடத்துல இருக்கிறார், அவர் நடத்தி செல்வார், அவர் காரியங்களை வாக்கி பண்ணுவார். அப்படி வச்சுன்னா ஆபிரகாம் யோசிப்பதற்கு கன இடம் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இந்த இனிவம் போயிட்டா எந்த சந்ததியை எப்படி பெருக பண்றது? அவங்களுக்கு தான் வயசும் போயிட்டு. ஆபிரகாம் யோசிக்கலாம் கணக்க. ஆபிரகாம் பல பதில்களையும் தேவனுக்கு கொடுக்கல. இங்க வாரம் ஆண்டவர், இங்க வாரம் கெதிய வாரம், கீழே இறங்கி வாரம். என்னது வானத்து நட்சத்திரத்தை பார்க்க சொன்னீங்க, மணலை எல்லாம் பார்க்க சொல்றீங்க, என் சந்ததியை எல்லாம் பெருக பண்ண வேண்டி சொல்றீங்க, இருக்கிறது ஒண்டு, அதை என்ன கணக்கு போடுறீர்? இந்த கணக்கு எந்த கணக்கு தெரியுமா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவர் கணக்கு போட்டார் என்ன தெரியுமா? பணக்காரன் காணிக்க போட்டான், பட்டதாரி காணிக்க போட்டான், ஒரு ஏழை விவேதம் கொண்டு வந்து ரெண்டு காணிக்க போட்டார். இவங்க போட்டதில் எல்லாமே நல்ல காணிக்கை இதுதான் சொல்லிச்சுன்னா அந்த கணக்கு தான் இந்த கணக்கு. விளங்கிச்சுதா? பெருசு பெருசாக போடுகிறதை ஆண்டவர் பார்ப்பதில்லை, இருதயத்தில் என்னத்தை ஜோசிச்சு நினைச்சு சிந்தித்து போடுக்கிறோம் என்பதுதான் தேவனுக்கு முக்கியமான. அது அங்கால இருக்கட்டுக்கும் பாருங்க, அது அடுத்த பக்கம் இல்லையா. ஆபிரகாம் தூக்கிட்டார், கத்திய பாருங்க, தூக்கிட்டு நிக்கிறார் ஐயா இல்லையா, பட் ரெண்டுக்கு இண்டுக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் பாரு இல்லையா. தூதனானவன் நான் நிறுத்தியும் புள்ளியாண்டு மேல் கையை போடாத போடாத. அவன் நேசித்த ஆண்டவர் இது என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? தன் சொந்த புள்ளையை விட ஆண்டவர் அவன் நேசித்தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என்பதை மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. அடுத்தது இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார், யார் தெரியுமா? யோபு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க, யோபுங்கிற பக்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அவன் சொன்ன வார்த்தை எனக்கு இன்றைக்கு இருக்கிற என்ன தெரியும், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு சோத்திரம் அப்பா, அவருடைய நாமத்திற்கு சோத்திரம், அவர் தான் தந்தது, அவருக்கு அவன் எல்லாம் போகட்டுக்கும் என்றது நேசினையை அந்த அன்பு கிடாது. அதே இடத்துல எனக்கு இன்னும் ஒரு வழி, இன்னும் ஒரு வசனம் இருக்குதுன்னா, நான் வலது பக்கம் பார்த்தாலும் அவரை காணலப்பா, இடது பக்கம் பார்த்தாலும் அவரை காணல, எல்லாம் இருட்டா இருக்கிறது, ஆனாலும் நான் போகிற வழி என்னவென்றதை அவர் அறிவார். போட்டா அவர் போடுங்க பாருங்க, அடிச்சா அவர் அடியில். ஆண்டவர் நான் நினைக்கிறேன் சில விசுவாசிகளை சில ஊழியர்களை பார்த்து ஆண்டவர் மெய்சிலிப்பார் என்று சொல்லி, என்னடாப்பா நான் ஒருண்டு கொடுத்தா அவர் ரெண்டு செய்கிறான். அவன் நான் யோசிக்கிறேன், என்னுடைய கற்பனையிலிருந்து யோசனை, ஆண்டவர் மேல இருந்து பார்த்து யோசித்து சும்மா தலையில கை வைப்பார். என்ன தெரியும், கத்தர் கொடுத்தாரப்பா, எனக்கு யார் தந்தது? அவர் தந்தார். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு யாராவது இப்படி பிரசன் ஏதாவது தந்து ஏதாச்சும் அவங்களை நேசிப்போம். ஏன் அவங்க எனக்கு இப்படி செய்திருக்காங்க, யாராவது உதவி செய்தா நீங்க அவங்களை நேசிக்காம அப்படிங்களா? இல்ல, எந்த பங்கனுக்கும் அவங்களுக்கு அறிவித்தல் கொடுப்பீங்க, நல்லதோ கெட்டதோ எல்லாம் அவங்க வந்துதான் ஆகணும். ஏன் உதவி செய்தாங்க? ஆண்டவர் இவனத்தையும் யோபுக்கு செய்திருக்க, யோபு தேவனை நேசியாமல் இருக்க முடியுமோ? இல்லையே. சொன்னா கத்தர் கொடுத்தாரப்பா, கத்தர் கொடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அவன் எல்லாம் எல்லாத்தையும் இழந்து விட்டான், அவனுடைய சொத்து, அவனுடைய பத்து சகலதையும் இழந்து, பிள்ளைகளையும் இழந்து விட்டான். இழந்து விட்டு வேதம் என்ன சொல்றது, அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யவே இல்லையா? ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை பேசல. உள்ளத்துல உள்ளத்தால நேசிக்கிற ஒருவரை எதிர்த்து நாம் பேசவே பேச மாட்டான் தெரியுமா? உள்ளத்துல நேசிக்க, அதாவது கடுமையான நேசினை குறிச்சு, நான் சும்மா நேசிப்பை குறிச்சு நான் பேசலைங்க, இந்த கண் பார்வைக்கு நேசிக்கிற விதத்துக்கு நான் பேசல. உள்ளத்துல இருந்து நேசிக்கிறவர்களை நாம் என்ன செய்வோம்? திட்டமாட்டோம், பேச மாட்டோம். அவன் ஒருவேளை அநியாயம் செய்தாலும் அந்த பிரதர் நல்ல பிரதர், உலக நன்மை செய்தவர் இல்லையாட்டு போவோம் இல்லையா? யோபு என்ன செய்கிறான் தெரியுமா? தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் விளந்து விட்டு போட்ட உடுப்போட இருந்து கொண்டு அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவருக்கு மகிமை உண்டாவதாக, அவருக்கு கனம் உண்டாவதாக. ஐயா அடுத்த நேரம் சாப்பிடறதுக்கு உனக்கு சாப்பாடே இல்லை போல இருக்குது, பரவாயில்லை, கட்டர் கொடுத்தாரே ஐயா, அவர் எடுத்தாரே ஐயா, அவருக்கு ஸ்தோத்திரம், ஏன் நான் அவரை நேசிக்கிறேன். என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, நாம் எந்த நிலைமையிலையும் தேவனை நேசிக்கிறோமா? நாம் எல்லா நேரத்திலையும் தேவனை நேசிக்கிறோமா? தேவனை பேசுகிற ஜனக்கூட்டம் இந்த பூமியில இருக்கிறார்கள் தெரியுமா? தெய்வத்தை பேசுவது கண்ட மாதிரி, அதுவும் ஒரு சிலர் பேசினா பக்கத்திலேயே நிக்க முடியாது பாரு, கண்ட மாதிரி பேசுவார்கள் இல்லையா? காது இருக்கா, கண் இருக்கா, மூக்கு இருக்கா, கால் இருக்கான்னு சொல்லி பேசி பேசிட்டு பேசுவார்கள். என்னன்னு கேட்டா வார மாசத்துக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லை, இதுதான் பிரச்சனை. ஆனா பேச்சுன்னு சொல்லிச்சுன்னா தெய்வங்களை பார்த்து பேசுகிறது சரியான காரியமே கிடையாது பாரு. பேசுவார்கள், ஆனா இந்த மனுஷனை இந்த பூமியில எந்த மனுஷனோடும் ஒப்பிட முடியாது ஐயா, ஒப்பிடவே முடியாது. ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனுஷன், எல்லாவற்றையும் எந்த இடத்துல இருந்த மனுஷன் தாழ்ந்த இடத்துல போய் கிடக்கிறான். ஆனா தேவனுக்கு விரோதமாக பேசல, தேவனை துதித்தான். சொந்தம் இருந்தது, பந்தம் இருந்தது, மனைவி இருந்து பேசினால் சபிச்சு விடும் ஜீவனை, சபிச்சுட்டு போப்பா. தெய்வத்தை சபியும், நல்ல இருக்கு இல்லையா? தெய்வத்தை சபியுமே உனக்கு கொடுத்த இல்ல, நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். நீ நேசிக்கிறியா? தேவனை நேசிக்கிறியா? கடந்த காலங்களை சிந்தித்துப்பார், நீ கடந்து வந்த நாட்களை சிந்தித்துப்பார், என்ன நடந்தது, எப்படி இருந்தாய், தேவனை எப்படி நேசித்தாய், எவ்வளவு கண்ணீர் விட்டாய், எவ்வளவு சிந்தித்தாய், எவ்வளவு யோசித்தார், கத்தர் விட்டுட்டு போயிட்டாரா, அவர் என்னோட இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, எனக்கு தரையில அவருக்கு கொடுத்த எவ்வளவு புலம்பலகள் ஐயா, இந்த ஜோபு எடுத்து வச்சுப்பார், எல்லாவற்றையும் இழந்துட்டான்ப்பா, எல்லாவற்றையும் இழந்துட்டான். ரோமர் 10:9 வாசிங்க, ரோமர் 10:9 வாசிங்க.
ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்.
ரட்சிப்பு என்ன? ஆராதனைக்கு வந்துட்டு போயிட்டா ரட்சிப்பா? ஆலயத்துக்கு வந்துட்டு போயிட்டா நாம ரட்சிக்கப்பட்டுட்டோமா? அநேகருக்கு நாம எப்ப ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி தெரியாது. வாயினால நீ அறிக்கை பண்ணணும், அதுதான் ரட்சிப்பு பாருங்க, அது ஆரம்பம். இந்த கேள்வி இப்படி கேட்கலாமான்னு சொல்லி சொல்ல அறிய அதிகப்படுத்தவர்கள் கேட்பார்கள், என்ன பிறகு இதுலயே நம்பிக்கை இல்லையா? பார்க்கிறவைகளையும் நடக்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் வைத்து பார்த்தால் இந்த கேள்வி கேட்க வேண்டியவைகள் தான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? நம்முடைய போதகர் ஒரு போதகர் ரட்சிக்கப்படாம ஒரு பிரசங்கம் பண்ணினாரா, பெரிய ஒரு ஊழியக்காரன், அவர் கத்தரின் கூர்மனுடைய கூட்டத்தில் நினைக்கிறேன். அவங்க வந்து அப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஐயா, இயேசுவை நீ நம்பாம, இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளாம, தேவனை நீ நம்பாம ஆலயத்துக்கு வரலாப்பா? ஆலயத்துல வந்துட்டா நீ பிரைஸ் லோட் கூட கொடுக்கலாம். பிரைஸ் லோட் நல்ல வார்த்தை தானே, இதுல என்ன இருக்கிறது? பிரைஸ் லோட் வாங்கி சிஸ்டர், பிரைஸ் லோட். பைபிள் வாசிப்போம், ஓகே, நல்ல காரியம் இருக்குதே பைபிள், எவ்வளவு காரியம் நல்ல காரியம் இருக்கிறது இல்லையா? குடும்பத்துக்கு தேவையானது, பிள்ளைகளுக்கு தேவையானது, வாழ்க்கைக்கு தேவையானது, எல்லாம் இருக்கிறது, நல்ல காரியம், ஏன் வாசிக்க கூடாது? ஆனா ரட்சிக்கப்பட்டியா? தேவனை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டியா? அறிக்கை செய்தியா? உன் பாவத்தை சொன்னியா ஆண்டவருக்கு? இன்னைக்கு பாவத்தை குறித்து போசுறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது. ஏன் தெரியுமா? பாவம் தொடர்ந்து பிடிக்கும். நீ இந்த அறிக்கையை செய்யாவிட்டால், நீ இயேசுவண்டை வந்து உன் பாவத்தை சொல்லி அவரே தேவன் என்று சொல்லி எனக்காய் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிக்கை பண்ணி நீ சொல்லவில்லை என்று சொன்னால் உன் பாவம் உன் தொடர்ந்து பிடிப்பதை எவராலும் மறுக்கவே மறுக்க முடியாது. இன்றைக்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்கிறதுக்கு, தலையடிக்கு மருந்து கொடுக்கிற, சாபத்திற்கு யார் மருந்து கொடுக்கிறார்? சாபத்தை முறிக்கத்தக்க ஒரே ஒருவர் இருக்கிறார், அது இங்கேதான் இருக்கிறார். வழி என்ன தெரியுமா? நீ அவரை அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளவே. அறிக்கை செய்கிறது இல்ல ஐயேசுவியா, எல்லாருக்கும் அறிக்கை செய்கிறேன். இயேசு ராஜாதி ராஜர், இயேசு கத்தாதி கத்திரே போறாங்க. ஆண்டவரே, நான் செய்தது பாவம் அப்பா, நாம் அறியாமல் இருந்த நாட்களில உமக்கு விரோதமாக எழும்பினே ஆண்டவரே, நான் உமக்கு ஒப்பாக ஏதோ எல்லாம் செய்துட்டு இருந்தேன் ஆண்டவரே, நான் செய்த பாவத்திற்கு அளவில்லை, என்னை மன்னிய மாட்டவரே, இது முதல் படி ஐயா. இது ரட்சிப்பின் படி என்று நாம் நினைத்துட்டு இருக்கிறோம். அங்காலே பாத்தீங்கன்னு சொல்லினால் அனுதினமும் இந்த அறிக்கையை நாம் செய்ய வேண்டும். அனுதினமும் தேவனுக்கு முன்பாக நாம் விழுந்து கிடக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டாவா, என்னை பாரும் ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டா, வேதனை உண்டாக்கும் வழி உண்டு, என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, என்னை பாரும் ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உண்மை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு நான் உண்மை நம்பியது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு நான் உண்மை ஆராதித்து. அநேகருக்கு பிரச்சனையும் துன்பமும் துயரமும் நெருக்குகிற பொழுது என்ன நடக்கிறது? தேவனை விட்டு விலகி விடுகிறார்கள். அதனாலே நான் இன்றைக்கு கேட்கிறேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? நீ ரட்சிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறாயா? முட்களின் மத்தியிலே விதைக்கப்பட்ட விதையா நெருக்குகிறது. உலகத்தின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், உறவுகளின் காரியங்கள் நெருக்குகிறது. அது தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்காயாவா? ஆண்டவரை அறிக்கை செய்தியா? உன் பாவத்தை எல்லாரும் மற்றவருடைய பாவத்தை அறிக்கை செய்கிறதுக்கு முன்னுக்கு நீ போ பாருங்க. வா கிரியா, வா சொல்லு, ஏசு விட்டுல வா, வாசலுக்கு முன்னா வந்து நில்லு, ஏசிட்டு சொல்லு, என்ன பாவம் செய்தியா சொல்லு, என்ன செய்தா சொல்லு. ஆனா நாம என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்டோமா? ஆராதனை பாட்டு படிக்கிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தபடினாலும் உங்க பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் ஆயிட முடியாதப்பா. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தபடினாலும் உங்க பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாக ஆயிட முடியாதப்பா. ஆகவே உங்கள் பிள்ளைகளை தனிப்பட்ட விதத்தில் பாவரிக்கை செய்யப்பட வேண்டியது அவசியம். இதுவரைக்கும் உங்கள் பிள்ளைகள் இயேசுவை வாயினால் அறிக்கை செய்து தன் பாவங்களை அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டார்கள் சின்ன நாள் உங்களுக்கு தெரியுமா? நம்ம நாட்களே நமக்கு தெரிகிறது இல்ல, நம்ம பிள்ளைகளின் நாட்கள் இருக்குதா? தெரியாதே. ரட்சிக்கப்பட்டியாப்பா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
ஏனென்றால் கர்த்தரா இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, என்னவென்றால் கர்த்தரா இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்க வண்ணப்படும்.
ரட்சிப்பு உண்டாக என்ன செய்யணும்? வாயினாலே அறிக்கை செய்யணும். எஸ், ஆண்டவரே, நான் தான் பாவி, நான் தான் நீ தேடின மனுஷன், சபைக்குள்ள இவ்வளவு நாள் இருந்தனே அந்த நான் தான், சபைக்குள்ள ஒழிச்சிருக்கலாம்னு சொல்லி நினைக்காதீங்கப்பா. அவருடைய கண்கள் ஒவ்வொரு வரிசையாக உலாவி வரும். அவருக்கு நல்லா தெரியும் எந்த மூலையில யார் இருக்கிறாரு, என்ன நிலைமையில இருக்கிறாரு. இங்க இருக்கிற நமக்கு தான்ப்பா தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். வாசிங்க, அப்போஸ்தலர் 16:31, சீக்கிரம் வாசிங்க. ரெண்டு மூணு காரியம் இருக்குது, வாசிங்க.
அதற்கு அவர்கள், கர்த்தரா இயேசுவே விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி.
யோவான் 3:3 வாசிங்க.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் படி பிறப்பான், அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும்.
அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டியாப்பா? ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும்
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே
மறுபடி பிறக்கிறது. மறுபடி இதை வாசிச்சா எல்லாருக்கும் கொஞ்சம் தலையிடி பாருங்க. மறுபடி பிறக்கிறதா? எப்படி மறுபடி பிறக்கிறது? நான் எப்படி மறுபடி பிறக்கிறது? அதே கல்வி தான் அங்கிருந்து அவனும் கேட்டான். பாருங்க, எப்படி ஏசியா மறுபடி பிறக்கிறது? என்ன கதை கதைக்கிறீர்? நின்று கண்டு ஆண்டவர் சொன்னார், ஆமா, நீ மறுபடி பிறந்துதான் ஆக வேண்டும். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் அநியாய வாழ்க்கை, உன் அக்கிரம வாழ்க்கை, உன் துரோக வாழ்க்கை, உன் பாவ வாழ்க்கை எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். அதெல்லாம் நிறுத்தப்படுவது, அதுக்கு நீ மறித்து திரும்ப நீ எழும்பி என்னோடு வாழ வேண்டுமே. ஆனால் அதற்கு சமமாக ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? ஞானஸ்தானம் நீ எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து அங்கே போதிக்கப்படுகிறது. நான் பார்க்கிறேன், என்ன சொல்ல வருகிறேன்? தேவராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னா நானும் நீ ஞானஸ்தானம் எடுத்து ஆக வேண்டும். அந்த வசனத்தை வாசித்து முடியுங்க.
அதற்கு நிக்கவே ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் இப்படி பிறப்பான், அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்தை குறித்து அங்கே பேசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஆகையினாலே கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன், வேதத்தை வாசிக்கிறவன், ஆராதனைக்கு வருகிற ஒரு மனுஷன், தேவனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன், ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கேன்னு சொல்லி நம்புகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி என்ன செய்ய வேண்டும்? அவன் ஞானஸ்தானம் எடுத்தவனாக இருக்க வேண்டும். ஞானஸ்தானம் இல்லாமல் பரலோகத்துக்கு வருவோம் என்று சொல்லி நினைக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள், உங்களை ஏமாட்டிக் கொள்ளாதிருங்கள். அது அடுத்த வருஷம் பார்க்கலாம், இந்த வருஷம் பார்க்கலாம், வார வருஷம் பார்க்கலாம், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் சொல்லி, ஐயா நீ சொல்லிட்டே போறியே சொல்லிட்டே போறியே, உன் வாழ்க்கை உன் கரத்தில் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை என் கரத்தில் கிடைக்கவே கிடையாது. கலாத்தியர் 3:27 வாசிங்கள், சீக்கிரமா வாசிங்க. கலாத்தியர் 3:27,
ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே.
நாம என்ன செய்தோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்கள். வழங்குறதா? ஆகவே கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஞானஸ்தானம் பெறாமல் இப்படி சொல்லுகிறதுல எந்த ஒரு பிரயோசனமே கிடையாது. பாருங்க, எந்த ஒரு பிரயோசனமே கிடையாது. ஐயா நான் சொல்லுகிறதை கேளுங்க. ஞானஸ்தானம் என்பது ஏதோ ஒரு 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 சம்பிரதாய காரியம் கிடையாது. அது தேவனாலே உருவாக்கப்பட்டது உண்டு, அதனாலே நாம் செயல்படுத்துகிறோம். ஆண்டவர் இந்த ஞானஸ்தானம் எடுக்க தேவையில்லை, நீ சும்மா இருந்துச்சுன்னா நாங்க அதை குறித்து கதைக்கவே மாட்டோம். பாருங்க, பைபிள் சொல்லுகிறது எல்லாரும் மனுஷராக பிறந்தவர்கள், பாவியாக வாழ்ந்தவர்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றால் மாத்திரமே பரலோகத்துக்குள்ளே அவர்கள் கடந்து செல்ல முடியும். ரோமர் 6:2,
பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்.
அப்படியே அப்படியே அப்போஸ்தலர் 22:16 வாசிங்கள், சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 22:16,
அப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படுகின்றான்.
ஞானஸ்தானம் எடுப்பதனுடைய மறுபகுதி என்ன தெரியுமா? நாம் பாவத்திற்கு மறிச்சிட்டோம், இந்த பாவம் என்னை பின்தொடராது, இந்த பாவம் இவ்வளவுத்தோட சரி, இனி இந்த சாபம் இந்த நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்த எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையை பின்தொடராது, அது நம்மளை தொடர முடியாது என்றதுக்கு ஒரு புங்க் வைக்கிறது தான் ஞானஸ்தானம். பழைய மனிதனுக்கு மறிப்பது என்பது ஞானஸ்தானம், புதிய மனிதனுக்கு எழும்புவது என்பது, அல்லாவிட்டு அவனோடு சேர்ந்து வாழுவது என்பது ஞானஸ்தானம். விளங்குறதா? இது தேவனாலே உருவாக்கப்பட்டது ஒன்றாக. மார்க் 16:16 வாசிங்கள்,
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாத உணவாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
திருப்பி வாசிங்க, இதுல ரெண்டு காரியம் இருக்கு வாசிங்க.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன்
ரட்சிக்கப்படுவான்,
விசுவாசியாதவனோ ஆய்க்கினுக்குள்ளாக தீர்க்கப்படும்.
அப்படியானா ஞானஸ்தானம் எடுக்காதவன் ஆய்க்கினுக்குள்ளாக தீர்க்கப்படுவது நிச்சயமான காரியம். ஆகையினாலே ஞானஸ்தானம் எடுங்கது என்று ஒருத்தனை கட்டாயப்படுத்தி செய்வதற்கு இங்கு அல்ல. நீ தேவனை அறிக்கை செய்து தேவனுக்கு உன்னுடைய பாவ வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து தேவனுக்கு முன்பாக வந்து ஆண்டவரே நீர்தான் தெய்வம் என்று அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது நீ நித்திய ஜீவனுக்கு பாத்திரவானாய் மாறுகிறாய் என்பதை மறந்துவிடாதே, மறந்துவிடாதே. மற்ற வழியிலே நாம் எது செய்தாலும் பரலோகத்துக்குள்ளே நாம் போக முடியாது. ஒருவேளை சபைக்குள்ளே நாம் இருக்க முடியும், ஆனால் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஒருவேளை தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் இருக்க முடியும், ஆனால் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஒருவேளை தேவ வார்த்தைகளை நாம் கேட்க முடியும், ஆனால் பரலோகத்துக்குள்ளே நாம் போகக்கூடாது. ஆகையினாலே நல்ல தாய் தகப்பன்மாரே உங்களுக்கு சொல்லுகிறதை கேளுங்கள், ஏற்ற வயதிலே உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து கர்த்தருக்குள்ளே வளர்த்தெடுங்கள். அநேகர் நினைக்கிறார்கள் ஞானஸ்தானம் எடுக்காமலும் போகலாம்னு சொல்லி. வேதத்தில் எங்கேயும் இடமில்லை, இடமில்லை. நீ தேவனை விசுவாசிக்கிறாய் என்று சொல்லி தேவனை நம்புகிறாய் என்று சொல்லி சொன்னா தேவனை நேசிக்கிறேன் சொல்லி நீ சொன்னா தேவன் சொல்லுவதற்கு கீழ்ப்படிந்து அதிலே செயல்படுவதற்கு என்ன கேள்வி? அப்படியானால் நீ தேவனை நம்பலன்னு சொல்லி அர்த்தம். அப்படியானால் நீ தேவனிலே அன்பு குறையில்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்படியானால் நீ தேவனை நேசிக்கலைன்னு சொல்லி அர்த்தம். அப்படியானா உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லைன்னு சொல்லி அர்த்தம். ஆகையினாலே தேவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படி. அப்போஸ்தலர் நாங்கள் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராளி ஞானஸ்தானம் கொடுங்க கொடுங்க. புறப்பட்டு போய் இயேசு சொல்ல, ஆனா ஞானஸ்தானம் கொடு. இயேசு சொல்லிட்டு மாத்திரம் திரும்பி வராத. உடனே கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் நடுவில் ஊழியங்களை நீங்க பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே தண்ணிக்குள்ள போட்டு எடுத்தாங்க. இயேசு ஒரு என்ன தெரியுமா சொல்லிருக்கணும், இயேசு ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி சொன்னா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் அவனை பிடிச்சி தொண்டையில பிடிச்சி தண்ணிக்கு போட்டு எடன்னு சொல்லி இருந்தா. அவரு சொல்லிட்டாரு, எல்லாம் விரும்பினாத்தான் கொடு. ஏண்டா நாங்க என்ன செய்யறது? இயேசு ஏற்றுக்கொள்றோம். ஓகே, இயேசு ஏற்றுக்கொள்றேன். அற்புதம் செய்யறாரு, அதிசயம் செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறேன்னா இயேசுக்கிறேன். ஞானஸ்தானம் அது என்னது? நான் யோசிக்கிறேன், சில பேர் ஞானத்தான தண்ணிக்க போட்டிருக்க பயமும் தெரியாது இல்லையா? ஏதாவது ஏதாவது பிடிச்சி அங்கே ஒன்றுமே பிடிக்காதப்பா. அது ஜீவ நதி, தேவ நதி, பரிசுத்த நதி. அவர் நம் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாயிருக்கு. என்ன ரெண்டு காரியம் இருக்கு நினைக்கிறேன், முடியுமா நமக்கு சீக்கிரம் பார்த்துட்டு நான் முடிச்சிடறேன் பாருங்க. மற்றது அப்போஸ்தலர் 19:2 வாசிங்க. அப்போஸ்தலர் 19 சீக்கிரம் வாசிங்க.
நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான்.
நல்ல காரியம் பாருங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவி என்று சொல்லி கேட்டா சில பேர் கொண்டுமே வழங்குது இல்லை. அதை திருப்பி வாசிங்க. அவங்களும் அதான் சொன்னாங்க. வாசிங்க மிச்சத்தை.
நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள்.
ஐயோ, அவங்க விசுவாசி, அவங்க தேவனை ஆராதிக்கிறாங்க. அவன் கேட்கிறான், நீங்க விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீங்க. என்னையா பரிசுத்தாவி? நாங்க விசுவாசிகள், ஆண்டாண்டு காலமா சேர்ச்சில் இருக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம். பரிசுத்தாவியா? தெரியாது தெரியாது தெரியாது. ஆனா வேதத்துல முன்தொடங்கி பின்வரைக்கும் பாத்தீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. இதை மூன்றையும் நீ பிரிக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் என்ன திளைக்கிறோம் தெரியுமா? பரிசுத்தாவியானவரை நம்புறதில்ல. சபையே சபையே, பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் சபையே கட்டப்பட்டது. அவரூடாகத்தான் சபையே பிறந்தது. அவர்தான் சபைக்கு முக்கிய காரணர். மூளைக்கு தலைக்கல் ஒருவராக இருக்கிறார், அதற்கு மேலாக இவர் நிற்கிறார் என்பதை மறுத்து விடாதீங்கப்பா. ஆகையினால விசுவாசிகளாகி உங்களை அவர்கள் கேட்டது போல நான் கேட்கிறது என்னவெனில், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றீர்களா? பெய்யற மலையிலே நனையாதீங்கப்பா, அடிக்கிற காற்றிலே காயாதீங்க. நீ தனிப்பட்ட விதத்திலே தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் தேவ ஆவியுடைய உறவு உனக்கும் எனக்கும் தேவை. இல்லைன்னு சொன்னா இந்த பூமியில நீ வாழ முடியாது. வாழ்ந்து ஜெயிக்க மாட்டாயப்பா, ஜெயிக்க மாட்டாய். இன்னைக்கு பூமி போகிற போக்கு தெரியுதா? தெரியுதா? இப்ப பூமி போகிற போக்கு தெரியுதா? இதுக்கெல்லாம் இவைகள் எல்லாம் வருகைக்கு அடையாளங்கள். இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமானவைகள் அல்ல, எங்களை பிரமிக்கத்தக்கவைகள் அல்ல. ஆனால் இவைகள் எல்லாம் வருகைக்கு வருகையிலே இதெல்லாம் நடக்கும் என்று எழுதப்பட்டிருந்தா அது உண்மை என்று நம்புற ஜனக்கூட்டம் இருக்கிறாங்க. அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குதுன்னு சொல்லி அதை நம்புற கூட்டமும் இருக்கிறாங்க. பரிசுத்தாவி அப்படி, அது என்ன பரிசுத்தாவி? உனக்கு விருப்பமானதை மாத்திரம் நம்பிட்டு மிச்சத்தை விடாதப்பா, அது உனக்கு ஆபத்து. வேதத்துல எல்லாரும் இந்த அடிக்கடி தங்க வாழ்க்கை இப்படித்தான் நடத்துறாங்க. விசுவாசிகள் எல்லாம், விசுவாசிகளும் சரி ஊழியர்களும் சரி, எப்படி நடத்துறாங்க? எனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை வச்சுக்கொள்றது, எனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்றது, எனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்றது, எனக்கு உரியதெல்லாம் பாக்கெட்ல வச்சுக்கொள்றது, மற்றதெல்லாம் தேவையில்லை எனக்கு, மற்றதெல்லாம் அவசியம் கிடையாது. நான் ஆலயத்துக்கு வர்றேன், நான் இயேசு ஆராதிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், பரிசுத்தாவியானவரா, எனக்கு என்ன இயேசுவை நம்புறேன், அது போதும். வேதம் சொல்லுகிறது நீ பரிசுத்தாவியானவரை பெற வேண்டும், அது கட்டாயமானது என்று சொல்லி வேதத்திலே அடிப்படை சத்தியமாக போதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை நீ எப்படி நம்புகிறாயோ தேவாவியானவரையும் அப்படியே நம்ப வேண்டும். மாற்றம் கிடையாது, மாற முடியாது. அதுல பிசக முடியாது. தேவ ஆவியானவர் பெற்றவனுக்கு தாயாதுடைய ரம்யம் தெரியும். தேவாவியான அனுபவத்திலே வாழ்களுக்குத்தான் நான் சொல்லுகிறேன் ரம்யம் தெரியும். அது இன்பம் எவ்வளவு சொல்லு. மாசக்கணக்கில் இருதயத்தில் பாரத்தை கொண்டு தெரிகிறார்கள். அபிஷேக ஆராதனையில் அக்கினியின் ஆவிரதில் வாயா முன்னுக்கு ஜபம் முடிஞ்சு நான் வரமாட்டேன். ஐயா உன் நன்மைக்கு வா உடைத்து அறிகிறார் தேவாவியான வரமாட்டேன். மாசம் இல்ல வருஷமானாலும் பாரத்தோடு நான் நடப்பதற்கு ரெடி. ஆனா பரிசுத்தாவியானவரா அது என்னது? சமாதானம் இல்லாம வாழ்றதுக்கு ஜனங்களுக்கு ரெடி, ஆனா தேவாவியான பெற்று விழுதுக்கு இருதயத்தில் கடினம். யாராவது உனக்கு அநியாயம் நடக்கணும்னு சொல்லி கூப்பிடுவானா முன்னுக்கு? இல்லையே. உனக்கு நன்மை உண்டாக வாப்பா ஜபம் பண்றேன், உனக்கு ஆசீர்வாதம் உண்டாக வாப்பா ஜபம் பண்றேன். அப்பா சிலர் கேட்டது போல நீ தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டாயா? இன்னைக்கு எல்லாரும் பைபிளை பெற்றிருக்கிறோம். கையில் எல்லாருக்கும் பைபிள் இருக்கிறது. தேவ ஆவியானவரை பெற இல்லையேப்பா, தேவாவியானோட வழிடத்தில் இல்லையேப்பா. அவன் தான் தன் வாழ்க்கையிலே தில்லுமுள்ளு படுறது. பாருங்க, ஏற்ற நேரத்திலே ஆலோசனைகள் கிடைப்பதில்லை, ஏற்ற நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறதில்லை. அதனாலே வாழ்க்கையிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள், சிவரோடு போய் மோதிக்கொள்ளுகிறார்கள். எங்க தேவாவியானவர் இல்ல? இயேசுவே இயேசுவே இயேசுவே. விசுவாசிகளை பார்த்து கேட்கிறாங்க, ஆச்சரியம், ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா? எங்களுக்கு தெரியாது. ஆறு விசுவாசி ரெண்டு குருந்தீர் ஒன்றிலிருந்து முதலாவது அதிகாரம் 21 வாசிங்க.
உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணின வருதுவனே.
அடுத்த வாசிங்க.
நாம் அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார்.
அவர் நம்மை முத்திரிச்சு ஆவி என்கிற அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால உனக்குள்ள இருக்கிறதா? அவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்குள்ள இருக்கிறதா? கொடுக்கப்பட்டதை பாதுகாக்க தெரியாட்டுக்கு அது அங்கே இருக்க முடியாது. ஆகையினாலே தேவ ஆவியானவர், இது தேவ ஆவியானவர் குறித்து கணக்க பேசலாம் பாருங்க. அதனுடைய பிரசங்கமே வேற பாருங்க. பெந்தகோஸ்தே நாட்களிலே தேவ ஆவியானுடைய அமர்க்கலமான அட்டவாசமான இறங்குதல்களும் ஆண்டவருடைய வழிநடத்தல்களும் ஏராளமாக இருக்கிறது பாருங்க. ஜனங்கள் இருதயத்திலே குற்றப்பட்டு ஏற்றுக்கொண்டாங்க, தேவ ஆவியானவரை நிரம்பினார்கள், தீர்க்கதரிசனங்களை ஏற்றுக்கொண்டாங்க, சபைகள் ஓகோண்டு வளர்ந்தது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இதுக்கெல்லாம் அது முக்கிய காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். உன் வாழ்க்கை செழிக்க வேண்டுமா? உன் வாழ்க்கை ரம்யமாக இருக்க வேண்டுமா? உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள், அவரோடு ஒரு வாழ்வு வாழ். இது குறித்து கணக்க பேசிட்டே போகலாம் பாருங்க. என்ன ஒரே ஒரு காரியத்தை அதோடு சேர்த்து நான் பேசிட்டு முடிச்சிடறேன். 1 Corinthians 14:2 வாசிங்க.
ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினால் இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதே ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான்.
ஐயா விசுவாசிகளே, நீங்கள் தேவனோடு பேசுறீங்களா? தேவனோடு பேசுறீங்களா? அந்நிய பாஷையிலே பேசுறீங்களா? அவர் விளங்கித்தக்கன உண்டால பேசுறீங்களா? பக்தி விருத்தி உண்டாக பேசுறீங்களா? இதெல்லாம் வேதத்தின் சத்தியங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நீங்க பாத்தீங்கன்னா அநேக தேவாவியினால் நிறைந்து. அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. வாசிங்க. பெந்தகோஸ்தே
என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஊரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலற்ற காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள்.
பேசுங்க. ஆகையினால விசுவாசியாக இருக்கிற நீ தேவ ஆவியாக பெற்றிருக்க வேண்டும். தேவ ஆவியுடைய அந்நிய பாஷை நீ பேச வேண்டும். காலங்கள் ஓட்டாதீங்கப்பா, நேரங்களை வீணாக்காதீங்க, கத்தரண்டை சாய்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு கேட்ட கேள்விகளை விட கணக்கு கேள்விகள் இருக்கு பாருங்க. இவ்வளவு கேள்வியும் காணும். இது முக்கியமான கேள்விகளாக நான் எடுத்துக்கொண்டது. உன் பெயர் ஜீவ புஸ்தகத்துல இப்ப எழுதியிருக்கா சொல்லி, இப்ப எழுதியிருக்காப்பா சொல்லு. தெரியாதா? இன்னும் தெரியாதா? இப்ப எழுதியிருக்கா சொல்லுங்க. இப்ப தெரிஞ்சிருக்கணுமே. கேட்ட கேள்விகளின் அடிப்படையிலே உனக்கும் எனக்கும் இன்று தெரிய வேண்டும், என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா இல்லையா? சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. நான் ஊழியம் செய்கிற எனக்கு தெரியாது. நான் கத்தரிக்கின்றெல்லாம் சரியா செய்கிற எனக்கு தெரியாது. மோசைக்கு தெரிஞ்சுதேப்பா, மோசைக்கு தெரிஞ்சுது என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? நீங்க இன்னைக்கு போகிற பொழுது இந்த நம்பிக்கையோடு போகணும். என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் முதலிடத்தில் இருக்குதப்பா. எஸ் இருக்குது. அதை எவராலும் எடுக்க முடியாது. பிசாசு என் பெயரை கிறுக்க முடியாது. பிசாசு இதை எடுத்துவிட முடியாது. என் பெயர் இருக்குது. ஆவியில நிறைந்திருக்கிறேன். அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறேன். ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட தேவனுடைய புள்ளியாக நான் இருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு போங்கப்பா, நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த நம்பிக்கையோடு போங்கப்பா, நீங்க செழிச்சிருப்பீங்க. இந்த நம்பிக்கை உனக்கு இல்லையா, தயவு செய்து வந்து ஜெபம் பண்ணு. நான் உன்னை திரும்ப திரும்ப கேட்கிறேன், தயவு செய்து வந்து ஜெபம் பண்ணு. என்ன எனக்கு தெரியும் பாரதூரம் என்னன்னு சொல்லி அதனால சொல்றேன். ஒரு டாக்டருக்கு தாயா தெரியும் மருந்தடிக்காவிட்டான் அதனுடைய பிரதிபலன் என்னன்னு சொல்லி அதனால நான் சொல்றேன். சில காரியங்கள் கேட்பதற்கு விசதமாக இருக்கும், ஆனால் நான் சொல்லுகிறபடிகள் சில காரியங்கள் சொல்லுகிற பொழுது இது என்ன, நான் சொல்லுகிறபடி கேளுப்பா. உன் சாபங்கள் முறிக்கப்பட்டே உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கிறார், அது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இல்லையோ சாபத்தைக்கு மருந்து கொடுக்கிற ஒரு டாக்டரை நீ கொண்டு வந்தனே காட்டு. சாபத்துக்கு வருஷ காலங்களாக, மாசங்களாக, வருஷங்களாக, ஒரு மாசம் ரெண்டு மாசம் கிடையாது, எனக்கு பலர் தெரியும், பல ஆண்டுகள் ஒரு சில பாவத்தின் நிமித்தம் சாபங்கள் தொடர்ந்து பிடிக்கிறதை தேவ சபையிலே வெளிப்படுத்தப்பட்டு அவர்கள் கர்த்தரை அறிந்து தேவனை ஏற்றுக்கொண்டு தேவ ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கடந்து சென்ற நாட்கள் இன்பமான நாட்கள். அந்த நாள் அது பேரின்ப நாள், அது ரட்சண்ய நாள். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹலலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹலலூயா, ஹலலூயா. நன்றி இயேசுவே. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா.